استغفر الله العظيم استغفر الله العظيم الحمد لله والصلاة والسلام على رسول الله கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கும் எனக்கும் நற்கல்விக்காகவும் நல்ல அமலுக்காகவும் பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். நமக்கு முன்னால் பேசிய மதிப்பிற்குரிய ஷேக் அப்துஸ்ஸலாம் மதினி அவர்கள் பல ஆழமான கருத்துக்களை நமக்கு கூறினார்கள். அநேகமாக பலர் உருது தெரியாதவர்களாக இருக்கலாம் என்ற காரணத்தால் அவர்களுடைய அந்த பேச்சிலிருந்து எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொண்டு மேலும் சில நல்ல விஷயங்களை அவற்றோடு சேர்த்து பேசி முடிக்க ஆசைப்படுகின்றேன். அன்பிற்குரியவர்களே, இந்த தர்மத்தை பொறுத்தவரை இந்த சதகா என்ற வார்த்தை சிதுக் என்ற அந்த அரபி வேர் சொல்லில் இருந்து வருகிறது. சிதுக் என்றால் உண்மை என்று பொருள். அதாவது, யார் அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுடைய பொருத்தம் நாடி தர்மம் செய்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே இறை நம்பிக்கை, அல்லாஹுவின் மீது அவர்களுக்கு ஈமான் இருக்கிறது என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது. அவர்களுடைய ஈமான் உண்மை என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது. அஸ்ஸதகத்து புர்ஹான், தர்மம் இது அல்லாஹ்விடத்திலே நமக்கு ஒரு ஆதாரமாக அத்தாட்சியாக இருக்கிறது. இந்த தர்மத்தை பற்றி அல்லாஹு தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அவனுடைய இபாதத்துகளை பற்றி, வணக்க வழிபாடுகளை பற்றி எங்கெல்லாம் கூறிக்கொண்டு வருகிறானோ அந்த எல்லா இடங்களிலும் இந்த தர்மத்தையும் சேர்த்து சொல்லுகின்றான். உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மின் கப்லி அன் யாத்திய யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லதுன் வலா ஷஃபாஅ. பரிந்துரையோ வியாபாரமோ அல்லது கொடுக்கல் வாங்கலோ இல்லாத அந்த மறுமை நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் வியாபாரம் செய்து கொள்ளுங்கள். மனிதனுடைய நிலைமையை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். மனிதன் இப்படியே இந்த செல்வத்தை கொண்டு தான் பலன் பெற வேண்டும் என்ற அந்த சுயநலத்தோடு செல்வத்தை செலவழித்துக் கொண்டே வருகிறான். இறுதியிலே மரண நேரம் வரும்போது அவன் கவலைப்படுகிறான், கைசெய்தப்படுகிறான், நான் இப்படி இப்படியெல்லாம் தர்மம் செய்திருக்க வேண்டுமே என்று. ஆனால் வலா தஹீன மனாஸ், அந்த நேரத்திலே அவன் கவலைப்படுவதால் எந்த பலனும் இருக்காது. சிலருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், வாழ்நாளெல்லாம் தர்மம் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு இறுதி நேரத்திலே அவர்கள் தர்மம் செய்வார்கள். இன்னாருக்கு இன்ன பொருளை கொடுத்து விடுங்கள், இன்னாருக்கு இன்ன செல்வத்தை கொடுங்கள் என்று. இது சிறந்த தர்மமா என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இது சிறந்த தர்மம் அல்ல. சிறந்த தர்மம் எது? அன்த தஸத்தக் வ அன்த ஸஹீஹுன் ஸஹீஹுன். நீ சுகமாக இருக்கும்போது, உன்னுடைய உள்ளத்திலே கஞ்சத்தனம் இருக்கும்போது நீ அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்வது. கடைசி நேரத்திலே அது முடிவாகி விடுகிறது. இந்த செல்வம் யாருக்கு போய் செல்ல வேண்டுமோ அது அவர்களுக்கு முடிவாகி விடுகிறது. நீ இவருக்கு அவருக்கு என்று பங்கு வைப்பதால் என்ன பலன்? அன்பிற்குரியவர்களே, மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடாத மோசமான குணங்களிலே ஒன்று கஞ்சத்தனம். இந்த கஞ்சத்தனத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வார்த்தைகளில் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். ஒன்று இருக்கிறது புகுல், கர்மித்தனம், அதாவது தன் செல்வத்தை பிறருக்கு தர்மம் செய்வதை, தன் செல்வத்தை பிறருக்கு தர்மம் செய்வதிலே மன சங்கடத்தை உணருவது, கை இறுகிக் கொள்வது, ஒட்டிக் கொள்வது என்று சொல்வார்கள் புகுல். இரண்டாவது இருக்கிறது ஹிரஸ், அதாவது பிறருடைய செல்வமும் தனக்கு வந்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுவது, மோசமான குணம். தானும் தர்மம் செய்வதில்லை, பிறருடைய செல்வமும் தனக்கு வந்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுவது பேராசை என்று சொல்வார்கள். மற்றும் ஒன்று இருக்கிறது ஷுஹுன், அதாவது தானும் தர்மம் செய்வதில்லை, பிறரையும் தர்மம் செய்வதற்கு ஆர்வம் ஊட்டுவதில்லை, பிறர் தர்மம் செய்வதையும் தடுப்பவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானா? இதைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகுஷ்ஷுஹ் ஃபின்ன ஷுஹ் அஹ்லக மன் கான கப்லகும். நீங்கள் இந்த ஷுஹை பயந்து கொள்ளுங்கள், ஏனென்றால் இது முன்னுள்ளவர்களை எல்லாம் அழித்திருக்கிறது. என்ன, தானும் தர்மம் செய்வதில்லை, பிறரையும் தர்மம் செய்ய விடுவதில்லை, பிறரையும் தர்மம் செய்யாமல் தடுப்பது. அல்லாஹ் பாதுகாப்பானா? கண்ணியத்திற்குரியவர்களே, தர்மம், இந்த தர்மம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் நாடி இருக்க வேண்டும். யாருக்காக? அல்லாஹ்வுடைய பொருத்தம் நாடி இருக்க வேண்டும். பிறர் தர்மம் செய்கிறார்கள், தங்களை தலைவர் என்று போட்டால், பொருளாளர் செக்ரட்டரி என்று போட்டால், உறுப்பினர் என்று போட்டால் அள்ளி கொடுப்பார்கள், இல்லையா எதுவும் செய்ய மாட்டார்கள். தங்களுடைய பெயர் பட்டியலிலே போஸ்டர்களிலே அடிக்கப்படுகிறதா? கொடுப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, இவர்கள் யார் என்றால் தங்கள் தர்மத்தின் பலனை இந்த உலகத்திலேயே வாங்கிக் கொண்டவர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. وَلَا تُبْطِلُوا صَدَقَاتِكُمْ بِالْمَنِّ وَالْأَذَىٰ. உங்கள் தர்மங்களை சொல்லி காட்டுவதன் மூலமாக அல்லது வாங்கியவருக்கு தொந்தரவு கொடுப்பதன் மூலமாக நீங்கள் வீணாக்கிக் கொள்ளாதீர்கள். இவர்கள் இப்படி தர்மம் செய்வதால் எந்த விதமான பலனும் கிடையாது. பொதுவாக மனிதனுக்கு செல்வத்தின் மீது ஆசை. இன்னஹாதல் மால ஹுல்வுன் ஹதிரன், மிகவும் இனிப்பானது இந்த செல்வம், யாருக்கு பிடிக்காது, பசுமையானது, இதன் மீது இயற்கையாக ஒரு மோகம் ஏற்படுவது அல்லாஹ் விதித்த விதி. ஆனால் யார் இதை இதனுடைய உரிமையோடு எடுத்தாரோ, அதை எங்கு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டானோ அந்த இடத்திலே வைத்தாரோ, அல்ஹம்துலில்லாஹ், இவர் அந்த செல்வத்தினுடைய உரிமையை கொடுத்து விட்டார். அல்லாஹ்விடத்திலே அந்த செல்வத்துக்குண்டான நன்றியை செலுத்தி விட்டார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் தர்மம் செய்வதை அவன் எப்படி நேசிக்கிறான் தெரியுமா? அவன் விரும்பினால் ஏழைகளே இல்லாமல் அவன் ஆக்கி இருக்கலாம், தேவை உள்ளவர்களே இல்லாமல் அல்லாஹ் ஆக்கி இருக்கலாம். ஆனால் அல்லாஹுடைய விதி அப்படி அல்ல. அல்லாஹ் சிலரை செல்வந்தர்களாக, சிலரை ஏழைகளாக ஆக்கியிருக்கிறான். ஏன் ஏழைகளை ஏழைகளாக ஆக்குவது கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான், இவர்கள் பொறுத்திருக்கிறார்களா, என்னிடத்திலே கையேந்துகிறார்களா? செல்வந்தர்களை அல்லாஹ் சோதிக்கிறான், இவர்களுக்கு நான் கொடுத்த இந்த செல்வத்தை கொண்டு ஏழைகளை அணைத்துக் கொள்கிறார்களா, ஏழைகளை அணைத்துக் கொள்கிறார்களா, அவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார்களா, அந்த செல்வத்தில் ஏழைகளையும் கூட்டாளிகளாக பங்குதாரர்களாக ஆக்கிக் கொள்கிறார்களா என்று. ஆகவேதான் ஹதீஸிலே வருகிறது, ஒருவர் தர்மம் கொடுக்கும் போது, ஒருவர் தர்மம் கொடுக்கும் போது அவருடைய தர்மத்தை அல்லாஹ் தன் வலக்கரத்தால் வாங்கிக் கொள்கிறார். நீங்கள் கொடுக்கின்ற தர்மத்தை ஏழை பெறுவதற்கு முன்னால் அல்லாஹ் தன் வலக்கரத்தால் அந்த தர்மத்தை வாங்கிக் கொள்கிறார். இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். அப்படி என்றால் என் அன்பிற்குரியவர்களே, நம்மிடத்திலே கையேந்தி வருகின்ற ஏழையை நாம் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், அவரை மதிக்க வேண்டும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதை சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்து, கொடுக்கும் கையாக அல்லாஹ் உன் கரத்தை ஆக்கினானே, உயர்ந்த கையாக அல்லாஹ் உன் கரத்தை ஆக்கினானே. ஒருவருக்கு தர்மம் கொடுக்கும் போது பெருமை கொள்ளக்கூடாது. அகம்பாவ மானவம் நம்மிடத்தில் கேட்டு வாங்கி செல்கிறான். அல்லாஹ், அல்லாஹுவை பயப்பட வேண்டும். அல்லாஹ் என்னை அவனுடைய இடத்திலும் அவனை என்னுடைய இடத்திலும் ஆக்கவில்லையே, அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும். அல்லாஹு தஆலா அந்த தர்மத்தை வளக்கரத்திலே வாங்கி கொண்டு அதை எப்படி வளர்க்கிறான் என்றால், உங்களிலே ஒருவர் தன் குதிரைக்கு பிறந்த அந்த குதிரை குட்டியை எப்படி போத்தி பக்குவமாக வளர்ப்பாரோ அது போன்று வளர்ப்பார். என்ன நடக்கும், நீங்கள் இதை மறந்திருப்பீர்கள், நாளை மறுமையிலே வரும்போது இந்த தர்மம், நீங்கள் கொடுத்த இந்த 5 ரூபாய், 10 ரூபாய், 1 ரூபாய், 1 10 பைசா, நாளை அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே நீங்கள் வரும்போது ஒரு பெரிய மலையாக அல்லாஹ் அதை ஆக்கி வைத்திருப்பான். அடியான் இப்படிப்பட்ட பெரிய அமலை நான் செய்யவில்லையே என்று அவன் திகைத்து நிற்கும் போது சொல்லப்படும், நீ செய்த தர்மம், நீ செய்த தர்மம் இது. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், மசலு அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் கமசலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ சனாபில் ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா. நீங்கள் ஒரு தோட்ட உங்களுடைய ஒரு தோட்டத்திலே ஒரு மரத்தை நடுகிறீர்கள், அந்த மரத்திலே பழங்கள் காய்க்கின்றன, அந்த பழங்கள் கீழே விழுகின்றன, பிறகு அதிலிருந்து அதனுடைய வித்துக்களிலிருந்து செடிகள் இப்படியே முளைக்கின்றன. இதைத்தான் அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான் தர்மத்திற்கு. அன்பிற்குரியவர்களே, இந்த தர்மத்துடைய பலன் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கோணங்களிலே இந்த தர்மத்தை நமக்கு வலியுறுத்துகிறார்கள். ஒன்று என்ன? ஒன்று மறுமை. ஆகிரத்தில் அல்லாஹ்விடத்திலே இன்ஷா அல்லாஹ் நமக்கு கிடைக்க இருக்கிற வெகுமதிகள். இரண்டாவது என்ன தெரியுமா? மனிதனை பொறுத்தவரை அவன் அவசரக்காரன், அதாவது எது செய்தாலும் உடனே கை மேல் என்ன பலன். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நற்செய்திகளையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு வாக்குறுதிகளாக தருகிறார்கள். என்ன தெரியுமா? அஸ்ஸதகா துத்ஃபிஉ கதப ரப்பி, தர்மம் உங்கள் மீது இறைவனுடைய கோபம் இறங்குவதை அணைத்து விடுகிறது, தர்மம் உங்களை விட்டு சோதனைகளை தடுத்து விடுகிறது. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த விஷயத்தை எழுதுகிறார்கள், நான் இதை என் வாழ்க்கையிலே பலமுறை அனுபவமாக பார்த்திருக்கிறேன். ஷேக் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஒரு நிலைப்பாடுதான், அதாவது தர்மம் செய்வதால் நம்முடைய பிரச்சனைகள் நீங்கும், நம்முடைய துன்பங்கள் நீங்கும், நம்முடைய சிரமங்கள் நீங்கும் என்பது அல்லாஹ் ஃபித்ராவிலே இயற்கையாக அமைத்த ஒன்று. ஆகவேதான் எல்லா மதங்களிலும் இந்த தர்மத்தை பற்றி வலியுறுத்தப்பட்டிருப்பதை, இந்த பல மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த தர்மத்தின் விஷயத்திலே பல கூற்றுகளை கூறியிருப்பதையும் பார்க்கிறோம். தமிழிலே கூட சொல்வார்கள், தர்மம் தலை காக்கும் என்பதாக. என்ன வார்த்தை! இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைவிட அழகிய முறையிலே சொல்கிறார்கள், தர்மம் அல்லாஹ்விடத்திலிருந்து வர இருக்கிற சோதனையை உங்களுக்கு தடுத்து விடுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பல மார்க் அறிஞர்கள் இதை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவபூர்வமாக உணர்ந்து அவர்கள் சந்தித்த பல சம்பவங்களை ஷேக் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். பல நல்லவர்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்திருக்கிறார்கள். இமாம் ஹாக்கிம் நைசாபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சம்பவத்தை சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சம்பவங்களை சொன்னார்கள். இந்த அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யும் போது அல்லாஹ் சோதனைகளை அகற்றி விடுகிறான், சிரமங்களை அகற்றி விடுகிறான். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இன்று பல செல்வந்தர்கள் ஒரு பகுதி ஆபீஸிலே செலவழிப்பார்கள், ஒரு பகுதி இந்த துன்யாவை சுற்றி பார்ப்பதிலே செலவழிப்பார்கள், இன்னும் ஒரு பகுதி ஆஸ்பத்திரியிலே செலவழிப்பார்கள். உண்மையா இல்லையா? பல செல்வந்தர்களுடைய நிலை ஆஸ்பத்திரி என்று சொன்னால் அந்த பெட்டில் மட்டுமல்ல, அதாவது மருந்து வாங்குவதிலே மருத்துவம் பார்ப்பதிலே தங்களின் செல்வத்தில் மூன்றில் ஒரு பகுதியை செலவழிக்கின்ற செல்வந்தர்களும் இருக்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? முறையாக தர்மம் கொடுக்காதது. ஏனென்றால் தர்மத்தை கொண்டு ஷிஃபாவை தேடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மருந்தை கொண்டு ஷிஃபா கிடைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் தர்மம் செய்தால் அந்த தர்மத்தை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உங்கள் நோய்க்குண்டான ஷிஃபாவை தேடுங்கள் என்று. இமாம் ஹாகிம் நைசாபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய சரித்திரத்தை இந்த ஒரு நிகழ்வு இந்த ஒரு ஹதீஸுக்கு ஏற்ப சொன்னார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய கொப்பளம் ஏற்பட்டு விட்டது, நீண்ட காலமாக சிகிச்சை செய்தார்கள் ஆனால் நிவாரணம் கிடைக்கவில்லை. அப்போது அவர்களுக்கு நினைவு வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்றாயிற்று, சதக்கா பல முசீபத்துகளை நீக்கி விடுகிறது என்று. உடனே தர்மம் செய்கிறார்கள். தர்மம் செய்த சில நாட்களிலே நீண்ட நாள் பட்ட அந்த துன்பத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு ஷிஃபாவை கொடுக்கின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். சதக்கா தர்மம் அல்லாஹ்வுடைய பாதையிலே அளவில்லாமல் வாரி வழங்கும் போது அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்து செய்கிறான், நம்முடைய செல்வத்திலே உடல் ஆரோக்கியத்திலே பரக்கத்து செய்கிறான். உங்களிடமிருந்து அல்லாஹ் எந்த செல்வத்தை வாங்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டானோ அதை வாங்கியே தீர்வான். ஒன்று, நீங்கள் மனமொப்பி விரும்பி அல்லாஹ்வின் பாதையில் ஏழை எளியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு தர்மமாக செய்து விடுங்கள். இல்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய சோதனையை கொண்டு வாங்கி விடுவான். அல்லாஹ் பாதுகாப்பான. பலர் விரும்புகிறார்கள், எனக்கு நீண்ட வாழ்க்கை வேண்டும் என்று, சுகமாக நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆசை இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தர்மம் செய்யுங்கள், உறவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். உறவுகளை எப்படி சேர்ப்பது? அவர்களை சந்திப்பது, அவர்களுடைய தேவையிலே அவர்களுக்கு உதவுவது. இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான். வாழ்க்கையில் பரக்கத்திற்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன. மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள், சிலர் இறந்து விடுவார்கள் ஆனால் அவர்களுடைய பெயர்கள் இறப்பதில்லை. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இறந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன, ஆனால் இன்றும் அவர்களுடைய பெயர் அவர்களுடைய நினைவு நம்மோடு வாழ்கிறது. எத்தனை மார்க்க அறிஞர்கள், இமாம் முஸ்லிம், இமாம் திருமதி, இப்படியே எண்ணிக்கொண்டே செல்லுங்கள், அவர்களெல்லாம் இறந்து விட்டார்கள் ஆனால் அவர்களுடைய நினைவை அல்லாஹ் இறக்கும்படி செய்யவில்லை. எத்தனையோ செல்வந்தர்கள், அரசர்கள் வாழ்ந்தார்கள், ஆனால் அவர்கள் இறந்தபோது அவர்களும் இறந்தார்கள், அவர்களை பற்றிய பிரஸ்தாபங்களும் இறந்து விட்டன. ஏன்? ஏன் இவர்கள் அல்லாஹ்விற்காக வாழ்ந்தார்கள், அல்லாஹ் கொடுத்ததை எல்லாம் அல்லாஹ்விற்கு கொடுத்து வாழ்ந்தார்கள், ஆனால் அவர்களோ எல்லாவற்றையும் தனக்கென கொண்டு வாழ்ந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, நாம் இறந்தாலும் நமக்காக துஆ செய்யக்கூடிய நம்முடைய பெயர் சொல்லப்படும் போது அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அவருக்கு கருணை காட்டட்டும் என்று சொல்லக்கூடிய நற்கருமங்களை விட்டு செல்ல வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே ஒரு முறை ஜனாசா சென்றது. அந்த நேரத்திலே சொன்னார்கள், முஸ்தரீஹுன் வமுஸ்தராஹும் மின்ஹு. பிறகு ஒரு ஜனாசா சென்றது, அதே வார்த்தையை சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு புரியவில்லை, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், முஸ்தரீஹ், இவர் நிம்மதி பெற்று விட்டார், இவரிடமிருந்தும் நிம்மதி பெறப்பட்டு விட்டது என்ன சொன்னார்கள். அதாவது இவர் நல்லவராக இருந்தால், இவர் நல்லவராக இருந்தால் மக்களுடைய பலா முசீபத்துகளிலிருந்து, ஃபித்னா ஃபசாதுகளிலிருந்து, மக்களுடைய துன்பங்களிலிருந்து இவர் விடை பெற்று நிம்மதியாக அல்லாஹ் இவருக்கு தயார் செய்த நேமத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். இவர் தீயவராக இருந்தால், இவர் கெட்டவராக இருந்தால், இவரை விட்டு மக்கள் நிம்மதி பெறுகிறார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை ஆக்காமல். ஏனென்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, பாவம் செய்யும்போது அந்த பாவத்தால் இந்த பூமியில் உள்ள அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லாம் பாவம் செய்யக்கூடிய இந்த மனிதனை சபிக்கின்றன. இவனால் மழை பொழிவதிலே தாமதம் ஏற்படுகிறது, இவனால் அல்லாஹ்வுடைய பரக்கத்து பூமியிலே இறங்குவதிலே குறைவு ஏற்படுகிறது. ஆகவே ஒரு அடியான் பாவம் செய்யும்போது அவனை சுற்றி உள்ள மரங்கள், செடி கொடிகள் எல்லாம் வாடுகின்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் வாழ்ந்தால் எப்படி வாழ வேண்டும்? இவன் இறந்தான், அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு நிம்மதி என்று சொல்லக்கூடிய நிலை நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. எப்படி வாழ வேண்டும்? அல்லாஹ் இவருக்கு கருணை காட்டட்டும் என்று நல்ல பிரார்த்தனைகளை செய்யக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு ஒரு பெரிய ஒரு காரணம் தான் இந்த தர்மம். அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஷேக் அவர்கள் இதையும் சொல்லி காட்டினார்கள். சிலர் தர்மம் செய்யும் போது என்ன நினைப்பார்கள் என்றால், நாம் கொடுத்து கொண்டே இருந்தால் நம்முடைய செல்வம் குறைந்து விடுமே. பலருக்கு வருவதுண்டு. அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் செய்கிற தர்மம் சொல்கிறேன் என்று கோபித்துக் கொள்ளாதீர்கள். அல்ஹம்துலில்லாஹ் பல நல்லவர்களும் இருப்பார்கள், இருக்கிறார்கள். இந்த 10 ரூபாய் 5 ரூபாய் பிச்சைக்காரர்களுக்கு, அதாவது கையேந்தக்கூடிய மக்களுக்கு 5 ரூபாய் 1 ரூபாய் என்று 2 ரூபாய் என்று பிரித்து போட்டே பழக்கப்பட்டவர்கள் தான் நம்மிலே பெரும்பாலானவர்கள். இதுவல்ல தர்மம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கையேந்தக்கூடியவனுக்கு நீங்கள் கொடுக்கின்ற ஒரு பேரித்தம்பழம் 2 பேரித்தம்பழங்கள், அதாவது 1 ரூபாய் 2 ரூபாய் நாணயம், இது அல்ல தர்மம். தேவை இருந்தும், வறுமை இருந்தும், கடன் பட்டிருந்தும், பிறரிடத்திலே கேட்காமல் பத்தினித்தனமாக நாவடக்கமாக அல்லாஹ்வை மட்டும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை தேடிச் சென்று அவர்களுக்கு அறியாமல் நீங்கள் கொடுக்கிற தர்மங்கள் தான் தர்மங்கள். அந்த நிலையில் நாம் இருக்கிறோமா? எத்தனை கடன்பட்டவர்களை தேடிச் சென்றிருக்கிறோம்? உனக்கு கடன் இருக்கிறதா? என்னுடைய தக்காத்தை கொண்டு நான் அடைக்கிறேன், என்னுடைய தர்மத்தை கொண்டு உன் சுமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கேட்டு வர வேண்டும், படியிலே காத்து நிற்க வேண்டும், கதவுகளை தட்ட வேண்டும், பலமுறை தொடர்பு கொள்ள வேண்டும், அலைய வேண்டும். பிறகு கொடுப்பார்கள். 5000 ரூபாய் கேட்டால் 500 ரூபாய் கொடுக்க முடியும், ஆனால் கொடுக்க மாட்டார்கள். இது வல்ல தர்மம். காரணம் என்ன? இங்கே நஃப்ஸு இறுக்கிக் கொள்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு ஹதீஸை சொன்னார்கள். ஷேக் அவர்கள் சொல்லவில்லை, இருந்தாலும் நினைவுக்கு வருவதால் அதையும் சேர்த்து சொல்கிறேன். ஷேக் அவர்கள் ஆரம்பத்திலே அனுமதி கொடுத்து விட்டார்கள். தர்மம் செய்பவனுக்கு உதாரணம் என்னவென்றால், அவனுடைய உடலை, உடல் முழுக்க ஒரு இறுக்கமான இரும்பு ஆடை அணியப்பட்டிருக்கிறது. அவன் தர்மம் கொடுக்கும் போது அதிலிருந்து ஒவ்வொரு ஆணிகளாக கழண்டு அவனுடைய உடலை விட்டு அது வெளியேறி விடுகிறது. அவன் மிகவும் சுதந்திரமானவனாக அந்த இறுக்கத்தை விட்டு அப்படியே வெளியேறி விடுகிறான். தர்மம் கொடுக்காத கஞ்சனுக்கு உதாரணம் என்னவென்றால், அவன் கொடுக்க நினைக்கும் போதெல்லாம் அந்த இரும்பு ஆடை அவனை நெருக்கி 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 அவனை அப்படியே இறுக்கமாக்கிக் கொள்கிறது. தர்மம் கொடுப்பதால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நக்ஸ மாலுன் மிம் சதகா. தர்மம் கொடுப்பதால் செல்வம் குறைவது கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாள் காலையிலும் 2 வானவர்களை அல்லாஹ் இறக்கி அவர்களுக்கு வேலையை என்னவென்றால் அன்றைய பொழுது முழுக்க பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பதன் துஆ கேட்டுக் கொண்டிருப்பதுதான். اللهم اعط منفقا خلفا واعط ممسكا تلفا. يا الله தர்மம் செய்பவர்களுக்கு நல்ல பலனை, பிரதி உபகாரத்தை நீ கொடுத்து கொண்டே இரு. يا الله கொடுக்காமல் தடுத்துக் கொள்பவனுக்கு அழிவை கொடுத்து கொண்டே இரு. மலக்குகள் துஆ கேட்டால் அந்த தர்மம் செய்யக்கூடிய தர்மசாலையின் செல்வத்திலே குறைவு ஏற்படுமா? நிச்சயமாக குறைவு ஏற்படாது. நாளை மறுமையிலே 7 மக்களை விசேஷமாக அல்லாஹ் அரசுடைய நிழலிலே எழுதி வைத்திருக்கும், அரசுடைய நிழலிலே தங்க வைப்பானே. அவர்களில் ஒருவர் யார் தெரியுமா? இடக்கரத்திற்கு தெரியாமல் வலக்கரத்தால் தர்மம் கொடுத்தவர். அல்லாஹ்வுக்கு சின்ன ஒரு 5 ரூபாய் எழுதினாலே சந்தாவிலே பதிவு செய்திருக்கிறார்களா? லிஸ்டிலே பேர் போட்டு இருக்கிறார்களா? என்ன சொல்கிறார்கள்? நீ கொடுப்பது உன் இடக்கரத்திற்கு தெரியக்கூடாது. ஈமானுடைய மிக 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 உயர்ந்த இந்த 7 கூட்டம் சொல்கிறார்கள் அல்லவா, அரசுடைய நிலையில் இருப்பவர்கள். இவர்களுடைய ஈமான் சாதாரண ஈமான் அல்ல, மலை 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 போன்ற ஈமான். நீதம் செலுத்தக்கூடிய அரசன், பள்ளியிலே தங்கியிருக்கின்ற மனிதன், பெண் அழைத்தும் செல்லாத ஒரு வாலிபன், தர்மம் கொடுப்பவன், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் தனிமையில் அழக்கூடியவன். இந்த பட்டியல் எல்லாம் ஈமானின் உச்சக்கட்ட ஒரு நிலை. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பல முன்னோர்கள் இப்படித்தான் தர்மம் செய்திருக்கிறார்கள். இமாம் வாக்கிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு அழகான சம்பவத்தை சொன்னார்கள். தற்கால அவர்களுடைய அந்த காலத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர், சீராவின் ஆசிரியர், வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாம் அவருடைய நூலிலிருந்து எடுத்து கையாள வேண்டும் அந்த அளவிற்கு பெரிய அறிஞர். நாளை பெருநாள். இன்று என்ன, பெருநாளைக்கு ஒரு மாதத்திற்கு முன்பே பர்ச்சஸ் ஆரம்பமாகி விடுகிறது. பெருநாளுடைய அந்த இரவு வரை பர்ச்சஸ் ஓய்வது கிடையாது. ஆனால் இந்த இமாமுடைய நிலைமை என்ன தெரியுமா, பெருநாளுடைய இரவு இஷா தொழுது விட்டு தாமதமாக வருகிறார்கள். மனைவி சொல்கிறார், நாளை காலையிலே சமைப்பதற்கு வீட்டிலே சாப்பாடு இல்லை. இவர்கள் அல்லவா நாம் பின்பற்றுவதற்கு தகுதியான மக்கள், ஆலிம்கள், இமாம்கள். மனைவி உடைய இந்த நிலைமையை பார்த்துவிட்டு மிக கவலையோடு தன் நண்பருக்கு ஒரு சிட்டி எழுதுகிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு நிலை என்று. அந்த நண்பர் உடனடியாக 200 தீனார்களை ஒரு பையிலே வைத்து கட்டி அனுப்பிவிடுகிறார். அவர் எப்படிப்பட்ட நண்பராக இருப்பார், 200 தீனார் இன்றைய கணக்கில் வைத்தாலே எவ்வளவு பெரிய ஒரு தொகை அது, 200 தீனார். தர்மம் என்றால் இதுதான் தர்மம். இமாம் வாக்கிதி அவர்களிடத்திலே, இமாம் வாக்கிதி அவர்களிடத்திலே இந்த 200 தீனாருடைய பணப்பை வருகிறது. அப்போது ஒரு துண்டு சீட்டு அவர்களுக்கு வருகிறது, ஒரு கடிதம். என்னவென்றால், இமாம் வாக்கிதி அவர்களுடைய நண்பர் ஒருவர் எழுதுகிறார், இமாம் அவர்களே, இப்படி என் குடும்பத்திலே ஒரு நிலை, நாளை பெருநாளைக்கு சமைப்பதற்கு வீட்டிலே எதுவும் இல்லை, பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. அல்லாஹ் இது போன்ற நல்லவர்களில் நம்மை சேர்த்து வைப்பானா, இப்படிப்பட்ட நிலை. குர்ஆன் கூறிய சமுதாயம், வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் கஸாஸா, அந்த சஹாபாக்களுடைய வழியிலே வந்தவர்கள், தங்களுக்கு வறிய தேவை இருந்தாலும் தங்களை விட பிறருக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். அன்சாரிகள் எப்படி அந்த பாடத்தை உலக மக்களுக்கு படித்து காட்டினார்களோ அந்த பாடத்திலே செல்லுகிற ஒரு முஸ்லிம் சமுதாயம் உருவாகிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி உருவானவர்கள் தான் இமாம் வாக்கி. என்ன செய்கிறார்கள், எந்த பேச்சும் பேசவில்லை, அதிலிருந்து ஒரு 100 எடுத்துக்கொள்வோம், ஏன் ஒரு 50 எடுத்துக்கொள்வோம், மீதத்தை அனுப்புவோம் என்றில்லை. அப்படியே அந்த 200 தீனார்கள் உள்ள அந்த நாணய பையை கொடுத்து விடுகிறார்கள். அவர் எடுத்துச் செல்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு கடிதம் வருகிறது, தன் குடும்பத்திலே இப்படி நிலை. அவர் அதை அப்படியே கொடுத்து விடுகிறார். யாரிடத்தில் செல்கிறது இந்த பை, யாரிடத்தில் செல்கிறது, முதலாவது முறையாக இமாம் வாக்கிதி அவர்களுக்கு அனுப்பினார் அல்லவா, அவருக்கு அந்த பை வந்து சேருகிறது. அதை பார்த்து அவர் திகைத்து நடுங்கி ஓடி வருகிறார் இமாம் வாக்கிதி இடத்தில். சொல்லுங்கள் என்ன நடந்தது என்பதாக, நான் கொடுத்த அதே பணப்பை, அதே முடிச்சு, என்ன நிலைமை. இமாம் அவர்கள் சொல்ல மறுக்கிறார்கள். சொல்லிதான் ஆக வேண்டும் என்ற கட்டளை என்ற நிர்பந்தப்படுத்திய போது உண்மையை சொல்கிறார்கள். நீங்கள் அனுப்பினீர்கள், அந்த நேரத்தில் என் நண்பருடைய கடிதம் வருகிறது, அவருக்கு நான் அனுப்பினேன். அப்போது சொல்கிறார்கள், நான் அவருக்கு கடிதம் எழுதியிருந்தேன், அவர் எனக்கு இதை கொடுத்து விட்டார். அந்த நேரத்திலே மூவரும் ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். அல்ஹம்துலில்லா, சரி நாம் இதை பிரித்துக் கொள்ளலாம் நம்முடைய தேவைகளுக்கு என்று. அந்த நேரத்திலே முஸ்லிம்களுடைய ஹலீஃபாவாக அமீருல் முஃமினீனாக இருந்த மாமூன் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிய வருகிறது. மார்க்கத்திலே மிகப்பெரிய 3 அறிஞர்களுடைய நிலைமை இப்படி என்று ஒவ்வொரு அறிஞருக்கும் 200 தீனார்களை அனுப்புகிறார்கள். இந்த முதலாவது அனுப்பினார் அல்லவா, அவருடைய குடும்பத்தாருக்கு மனைவிக்கு என்று தனியாக 100 தீனார். ஏன், தனக்கு இந்த வறுமை நிலை இருக்கும் போது தன்னுடைய நண்பருக்கு அந்த மொத்த பணத்தையும் கொடுத்து விடுவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள் அல்லவா, யார், அந்த மனைவி. இல்லை என்றால் இன்று நிலை என்ன, பல தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க அதிகமா, அல்லாஹ் இந்த காஃபிர்களின் கலாச்சாரத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக, முஷ்ரிக்குகளின் பேச்சிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. நிறைய பொம்பளை பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கிறீங்க, என்னத்தை சேர்த்து வச்சிருக்கிறீங்க, என்ன வார்த்தை இது, இது காஃபிர்களுடைய வார்த்தை, முஷ்ரிக்குகளுடைய வார்த்தை. அல்லாஹுவை நம்பாத, மறுமையை நம்பாத, அல்லாஹ் விதித்த விதியை நம்பாத ஒரு காஃபிருடைய வார்த்தை இது. நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்களே, நம்ம பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே சேர்த்து வைக்கலையே, வீடு கட்டி வைக்கலையே, ஒரு வியாபாரம் அமைச்சு வைக்கலையே. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்தில் தான் ஷேக் அவர்கள் அழகான 2 சம்பவங்களை சொன்னார்கள். போலாமா, முடிச்சுக்கலாமா? இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த பரம்பரையிலே வந்தவர்கள். அல்லாஹு அக்பர். கலீஃபாக்களின் அந்த அடிச்சு உடை அப்படியே பின்பற்றியவர்கள். தான் கிலாபத்திற்கு வந்தவுடன் தனக்குள்ள அத்தனை சொத்துகளையும், தன்னுடைய உமையா வம்சத்தார்கள் அரசாங்கத்திலிருந்து சேர்த்து வைத்திருந்த அத்தனை சொத்துகளையும் ஜப்தி செய்து பைத்துல் மாலிலே சேர்த்து விட்டார்கள். அவர்களுக்கு ஏதாவது முஸ்லிம் ஆளுநர்களிடமிருந்து, தன்னுடைய கவர்னர்களிடமிருந்து கடிதம் வந்தால், அவர்கள் அந்த கடிதத்தை படிப்பதற்காக விளக்கை ஏற்றுவார்கள். கடிதத்தை படித்தவுடன் விளக்கை அணைத்து விடுவார்கள். என்ன காரணம்? இது பைத்துல் மாலுடைய விளக்கு. இதை நான் என் சுய தேவைக்காக பயன்படுத்த விரும்பவில்லை. அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு இறைநேசர் மரண நேரத்திலே 10 ஆண் பிள்ளைகளை விடுகிறார்கள். எத்தனை பேர்? 10 பிள்ளைகள். ஆனால் அங்கே நடப்பு என்ன? செல்வம் அனைத்தும் பைத்துல் மாலுக்கு எழுதப்பட்டு விட்டது. இவருடைய மனைவிக்கோ இவருடைய பிள்ளைகளுக்கோ ஒரு திருஹம் தீனார் கூட அங்கே சொத்து கிடையாது. நெருக்கமான நண்பர்கள் வந்து சொல்கிறார்கள், உங்களுடைய 10 பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒன்றை வசியத்து செய்துவிட்டு செல்லுங்களேன். ஆட்சியோ அல்லது ஏதாவது செல்வத்தையோ என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இமாம் எனக்கு பாதுகாவலன் அல்லாஹ், நல்லவர்களை அவன் பொறுப்பெடுப்பான். என் பிள்ளைகள் நல்லவர்களாக இருந்தால் அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கிறார்கள். அவர்கள் தீயவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு செல்வத்தை சேர்த்து வைத்து அவர்களுக்கு பாவத்தில் துணை போவதை நான் விரும்பவில்லை. அடுத்து இவருக்கு பிறகு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஷாம் ஆட்சிக்கு வருகிறார். இவரும் இறக்கிறார். இவருடைய பிள்ளைகளுக்கு பல கோடி திருஹங்கள் தீனார்களை சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வைத்து விட்டு, கண்ணியத்திற்குரியவர்களே, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், படித்து பாருங்கள் இஸ்லாமிய வரலாற்றை. எதுக்கெல்லாம் நேரத்தை செலவுகிற இந்த சமுதாயம் தன்னுடைய சிறப்பிற்குரிய முன்னோர்களின், சஹாபாக்களின், தாபிகளின், அந்த உயர்ந்த சான்றோர்களின் வரலாற்றை படிப்பதில்லையே. எத்தனை நாளிதழ்கள், எத்தனை குப்பைகளை வரி வரியாக படிக்கிறார்கள். இந்த வரலாறுகளை எல்லாம் நீங்கள் எங்கே படிக்கப் போகிறீர்கள்? எங்கிருந்து படிக்க? என்ன அர்த்தத்தில்? அரபி நூலில் இருந்து தான் படிக்க முடியும். நீங்கள் இந்த வரலாறுகளை தெரிய வேண்டும் என்று சொன்னால் அரபியை படியுங்கள். சரி, சம்பவம் என்ன? வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், ஹிஷாம் தன் பிள்ளைகளுக்கு பல கோடிகளை கொடுத்துவிட்டு இறக்கின்றார். ஆனால் அவருடைய பிள்ளைகளோ சில ஆண்டுகளிலே மக்களிடத்திலே கையேந்தக்கூடிய யாசகர்களாக மாறிவிட்டார்கள். மக்களிடத்திலே கையேந்தக்கூடிய யாசகர்களாக மாறிவிட்டார்கள். ஆனால் கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் யார் தன் பிள்ளைகளுக்கு ஒரு திருஹம் தீனாரை கூட விட்டு செல்லவில்லையோ, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் எப்படி பரக்கத்து செய்தார் என்றால், முஸ்லிம்களுடைய படைகள் ஜிஹாதுக்காக செல்லும் போது, அப்படியே முழு ராணுவத்திற்கும், ஒரு ஆளுக்கல்ல முழு ராணுவத்திற்கும் ஜிஹாதுடைய அத்தனை செல்வங்களையும் அத்தனை தேவைகளையும் தனி ஒரு மனிதனாக, குதிரையிலிருந்து ஒட்டகங்களிலிருந்து ஆயுதங்களிலிருந்து அனைத்தையும் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் பரக்கத்து செய்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, தன் பிள்ளைகளுக்கு காம்ப்ளெக்ஸ்களையும் பல பிளாசாக்களையும் எழுதி வைக்கக்கூடிய செல்வந்தர்கள் இங்கே கவனிக்க வேண்டும். செல்வந்தனாக ஆக்குவது அல்ல, ஏழையாக ஆக்குவது அல்ல. நம்முடைய பிள்ளைகளை நல்லவர்களாக ஆக்கினால் அல்லாஹ் அவர்களை பொறுப்பேற்கிறார். அவர்களை தீயவர்களாக விட்டுவிட்டு அவர்களுக்கு எவ்வளவுதான் செல்வங்களை கொடுத்தாலும் சரி, அந்த செல்வம் அவர்களிடத்திலே நிலைபெறாது. அல்லாஹ் அதை எப்படி பிடுங்க வேண்டுமோ பிடுங்கி விடுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் தர்மம் செய்தார்கள் என்பதற்குண்டான வரலாற்று சம்பவங்களிலே ஒரு அழகான சம்பவத்தை சொன்னார்கள் இமாம் இமாம் அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டுவானாக. ஹதீஸ் கலையிலே இமாம், ஃபிக்ஹிலே இமாம், ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களை பற்றிய கல்வியிலே இமாம். அது மட்டுமா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எதிர்க்கக்கூடிய எதிரிகளோடு நெஞ்சுக்கு நேராக நின்று ஜிஹாது செய்யக்கூடிய ஒரு படை தளபதி அவர்கள் முஜாஹித். ஒரு ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்வார்கள், அடுத்த ஆண்டு ஜிஹாதுக்கு செல்வார்கள். ஹஜ்ஜுக்கு செல்லும் போது அவர்களுடைய பழக்கம் எப்படி தெரியுமா இருக்கும்? யாரெல்லாம் இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு வர விரும்புகிறார்களோ எல்லோரும் வாருங்கள் என்று தன் ஊரிலே அறிவிப்பு செய்வார். அவர்கள் எல்லாம் தயாரானவுடன் ஒரு நிபந்தனை போடுவார், என்னோடு ஹஜ்ஜுக்கு வருவதாக இருந்தால் உங்களுடைய காசு பணங்களை எல்லாம் முடித்து இந்த பெட்டியிலே போட்டு விடுங்கள். போட்டு முடித்து விடுவார்கள், முடிஞ்சு அவ்வளவு. பிறகு அழைத்து செல்வார்கள், அழைத்து செல்வார்கள், அழைத்து செல்வார்கள். வழியிலே உணவு, உடை, இருப்பிடம் அனைத்தையும் பொறுப்பேற்றுக் கொண்டு மக்கா சென்றதற்கு பிறகு ஹஜ் எல்லா வணக்க வழிபாடுகளையும் செய்துவிட்டு அவர்கள் திரும்பும் போது பணம் செல்வங்களை அவர்களுக்கு கொடுத்து உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு என்னென்ன தேவையோ அவற்றையும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். இப்படி தங்களோடு வருகின்ற ஹாஜிகளுக்கு செலவு செய்து அழைத்து வருவார்கள். இன்று எத்தனை செல்வந்தர்கள் தானே ஹஜ் செய்யாமல் இருக்கிறார்கள். கர்மிகளின் கர்மி, ஒரு ஹஜ் செய்து விட்டால் அடுத்த ஹஜ் செய்வதற்கு மனம் வரவில்லை. ஏன்? 100,000 ரூபாய் மொத்தமாக செலவு செய்வதா? இதை அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படிப்பட்ட தர்மம் பாருங்கள். ஒரு ஹஜ்ஜுடைய பயணத்திலே இப்படி தங்களுடைய நண்பர்களை எல்லாம், ஒரு பெரிய கூட்டம், சாதாரணமா ஒருவர் இருவர் அல்ல, அழைத்து சென்று செல்லும் போது ஒரு இடத்திலே கூடாரமிட்டு இரவு கழிக்கிறார்கள். அங்கே குப்பை மேட்டிலே ஒரு செத்த கோழி போடப்பட்டுள்ளது, செத்த கோழி போடப்பட்டுள்ளது. சிறிது நேரத்திலே பார்த்தால் அங்கே ஒரு சிறுமி வருகிறாள். அப்படியே தயக்கமாக சுற்றி கொண்டிருக்கிறார். மக்கள் யாரும் செல்கிறார்களா என்று பார்க்கிறார். இமாம் அவர்கள் இதை கவனிக்கிறார்கள், கோழி போடப்பட்டதை பார்த்தார்கள். பிறகு ஒரு சிறுமி வந்து அந்த இடத்தை சுற்றுவதை பார்க்கிறார்கள். யாரும் பார்க்கவில்லை என்று இந்த சிறுமி உணர்ந்த போது அந்த செத்த கோழியை எடுத்து ஒரு துணியிலே மறைத்துக் கொண்டு வீட்டுக்கு ஓடுகிறார். இமாம் அவர்கள் அந்த சிறுமியை தொடர்ந்து செல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், இங்கே ஒரு வார்த்தையை, இங்கே ஒரு விஷயத்தை எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய பணமோ, நம்முடைய செல்வமோ, நம்முடைய கல்வி தகுதியோ, அல்லது பொருளாதார தகுதியோ, அல்லது சமூக அந்தஸ்தோ ஏழையின் வீட்டுக்கு தேடி சென்று ஒரு ஏழையை கண்ணியப்படுத்தி அவருக்கு பிறர் அறியாமல் அவருக்கு தர்மம் செய்வதை தடுத்தால் இந்த கல்வி நாசமாகட்டும், இந்த பணம் நாசமாகட்டும், இந்த பதவி நாசமாகட்டும். ஏழைகளை அவமதிக்கக்கூடிய இந்த கல்வி தேவையில்லை, இந்த சமுதாய அந்தஸ்து தேவையில்லை, நான் பணக்காரன் என்ற பெருமை தேவையில்லை. இவர்கள் அல்லவா இமாம்கள், இவர்கள் அல்லவா முஸ்லிம் செல்வந்தர்கள். என்ன தேவை இருக்கிறது? அந்த சிறுமியின் வீட்டுக்கு செல்கிறார், கதவை தட்டுகிறார், வருகிறார்கள். சிறுமியே, உன்னை பார்த்தேனே, அந்த செத்த கோழி எடுத்துக்கொண்டு என்ன நிலை? பதட்டப்படுகிறார், பதட்டப்படுகிறார் அந்த சிறுமி. இல்லை இல்லை என்று சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று நிபந்தித்த போது சொல்கிறார்கள், நாங்கள் பசி பட்டினியிலே இருக்கிறோம், வறுமையிலே இருக்கிறோம், செத்த பிணத்தை சாப்பிடும் அளவு எங்களுடைய நிலைமை வந்துவிட்டது, அந்த நிலைமைக்கு நாங்கள் வந்துவிட்டோம். யாசகம் கேட்பதை விட அல்லாஹ் ஹலாலாக்கிய இது எங்களுக்கு மேல் என்று இதை தேடி வந்தேன். யாசகம் கேட்பதை விட, யாசகம் கேட்பதை விட அல்லாஹ் ஹலாலாக்கி இது எங்களுக்கு மேல் என்று தேடி வந்து எடுத்து சென்றேன் என்று சொல்கிறார். பொதுவாக மக்களாக இருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? அப்படியா, சரி, ரொம்ப பெரிய மனசு இருந்தால் ஒரு மாதத்திற்கு சாப்பாட்டுக்குண்டான தேவை, இந்தாக பணம், இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றிருப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் இந்த சாதத்தை நர்பாக்கியத்தை பங்கிடுகிறான் என்றால் அங்கே உள்ளத்திலே அந்த நர்பாக்கியம் இருக்க வேண்டும். என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இமாம் தங்களுடைய இத்தனை 100 தோழர்களுக்காக கொண்டு வந்திருந்த ஹஜ்ஜுடைய அத்தனை செலவுகளையும், உணவுக்கு, பயணத்திற்கு, தங்குவதற்கு, பொருள் வாங்குவதற்கு அத்தனை செல்வங்களையும் அப்படியே அந்த சிறுமிக்கு கொடுத்துவிட்டு காலையிலே தங்கள் தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், இந்த ஆண்டு நமக்கு ஹஜ்ஜு நிறைவேறிவிட்டது, இந்த ஆண்டு ஹஜ்ஜு நமக்கு நிறைவேறிவிட்டது, இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு வருவோம், வாருங்கள் திரும்ப என்று அழைத்துச் செல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இத்தகைய செல்வந்தர்கள் எங்கே? இத்தகைய செல்வந்தர்கள் எங்கே? நாம் நினைக்கிறோம் நம்மால் நடக்கிறது, நம்முடைய திறமையால் நமக்கு கிடைக்கிறது என்று. இல்லை, அல்லாஹ் நம்மில் உள்ள ஏழைகளின் காரணமாக நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார். மழையாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், வாழ்க்கை அபிவிருத்தியாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துன்சரூன வதுர்ஸகூன பிதுஃபாயிக்கும், உங்களில் உள்ள பலவீனமானவர்களின் காரணமாக, வறியவர்களின் காரணமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறான், உங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்கிறான். போரிலே சென்ற போது சில வீரர்கள் பேசிக்கொண்டார்கள், போர் செய்து வெற்றி கொண்டோம் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழர்களே, கைபுடைய அமைப்பு உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் வாளை ஏந்தினீர்கள், திறமையாக வீரமாக போர் செய்தீர்கள், உங்களுக்கு வெற்றி கிடைத்தது என்று. இல்லை, உங்களுக்கு பின்னால் போருக்கு வராமல் சில வறியவர்கள் தங்கிவிட்டார்களே, அவர்களுடைய பரக்கத்தால், அவர்களின் மீதுள்ள அல்லாஹுவின் கருணையால் அல்லாஹ் உங்களுக்கு போரிலே வெற்றி கொடுத்தான் என்று. சமுதாயத்திலே பலர் அப்படி இருக்கிறார்கள், அவர்களை யார் என்று அடையாளம் காண முடியாது. பரட்ட தலை ஏழை வறியவர்கள், அவர்கள் ஒரு சபைக்கு வந்தால் அங்கே கண்ணியம் இருக்காது. ஆடை அப்படி, வசதி அப்படி, ஆனால் இவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே உள்ள நிலை என்ன தெரியுமா? இவர்களுக்கு நீங்கள் போடக்கூடிய மதிப்பு ஒன்று, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் போடக்கூடிய மதிப்பு ஒன்று. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அக்ஸமு அலல்லாஹி லஅபர்ரஹும், இப்படி நல்லவர்கள் இருக்கிறார்கள். எப்படி? யா அல்லாஹ், இன்று நீ மழை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் மழை பொழிய வைத்து விடுவான். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் ஒன்றை கேட்டுவிட்டால் அப்படியே அவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் அதை நடத்தி காட்டுவான். ஏனென்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் அல்லாஹுவிற்காக வாழ்ந்தவர்கள், அவர்கள் அல்லாஹுவிற்காக வாழ்ந்தவர்கள். இந்த தர்மத்தில் யாருக்கு எவ்வளவு முடியுமோ, யாருக்கு எவ்வளவு முடியுமோ, லட்சம் முடிந்தவர்கள் லட்சம், கோடி முடிந்தவர்கள் கோடி, ஒரு ரூபாய் தான் முடிகிறதா? ஒரு ரூபாய் இன்னும் குறைத்து வாருங்கள், ஒரு ரூபாயின் சம பாதி 50 பைசா தான் தர்மம் செய்ய முடியுமா? அதை கூட கேவலமாக பார்க்காதீர்கள். வலா தஹ்கரன் மினல் மஅரூஃபி ஷைஆ, நன்மையில் எதையும் அற்பமாக மதிப்பிடாதே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லும் போது, ஒரு ஆட்டினுடைய குலம்பு, அதனுடைய கால் இருக்கிறதுல, அந்த காலனுடைய அந்த நுனி, அது ஒருவருக்கு பிரயோஜனம் தரும் என்றால் அதையும் கொடுத்து விடுங்கள். அவருக்கு அது பிரயோஜனம் என்றால் அவரும் அதை அன்போடு, இன்முகத்தோடு வாங்கிக் கொள்ளட்டும். இப்படி தர்மத்தினுடைய வகைகள் ஏராளமாக இருக்கின்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, தர்மம் செய்பவர் தன் தர்மத்தின் நன்மையை இம்மையிலும் பெற்றுக்கொள்கிறார், மறுமையிலும் பெற்றுக்கொள்கிறார். ஷேக் அவர்கள் கடைசியாக ஒரு விஷயத்தை நமக்கு கூறி முடித்தார்கள். அதாவது, இது போன்ற இஸ்லாமிய நிறுவனங்கள் மார்க் கல்விக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக, தாவாவுக்காக நீங்கள் கொடுக்கின்ற இந்த தர்மத்தால் ஒருவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை சேர்த்தால், ஒருவருக்கு அல்லாஹ் குர்ஆனுடைய இல்மை கொடுத்தால், மார்க்க பற்றை ஏற்படுத்தினால், அது நாளை மறுமையிலே உங்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மையாக இருக்கும். ஆகவே நம்மால் முடிந்த அளவு இந்த நிறுவனத்தையும் சரி, இன்னும் இது போன்ற இஸ்லாமிய நிறுவனங்கள் மார்க்கத்தை பரப்புவதற்காக அல்லாஹுடைய பாதையிலே போராடக்கூடிய, அல்லாஹுடைய பாதையிலே கல்வியை பரப்புகின்ற நல்ல நிறுவனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அதற்குண்டான நல்ல தௌஃபீகை வழங்க வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.